வேதத்திலிருந்து சற்று வித்தியாசமான ஒரு சின்ன ஸ்டடி, ஒரு சின்ன ஒரு வேத பாடம் போல சில பகுதிகளை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ உலகத்திலே வேத புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது சொல்ல போனா பட்டிமன்றம் கூட நடத்துவாங்க, சில வாலிபர் கூட்டம் அப்படி ஏதாவது காரியங்களில் சபைகளில் இப்படி நடத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, கனியா வரமா எது முக்கியம் அப்படின்னு இல்லையா, கனியா வரமா எது முக்கியம் கேட்பார். திருமணம் செய்வதா திருமணம் செய்யாமல் இருப்பதா எது சிறந்தது, இப்படியெல்லாம் பட்டி மந்தம் போடுவாங்க. இதை பிரிச்சுடுவாங்க, ரெண்டு காரியத்தை இதுவா அதுவா எது முக்கியம் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் பிரிக்க முடியாதவைகள் சிலது இருக்குது. பேர் பேரா வச்சிருப்பார் கர்த்தர், இணை இணையா வச்சிருப்பார், அதை பிரிக்கவே முடியாது, அதை சேர்த்துதான் வைக்கணும். கனியும் வரத்தையும் பிரித்து காட்டிடலாம், ஆனால் சில விஷயங்களை பிரிக்கவே முடியாது, பிரிக்க கூடாது, பிரிச்சா தப்பா போயிடும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் பைபிள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாலு காரியத்தை இந்த சாயங்காலத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பிரிக்க முடியாதவைகள், சரி எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி,
அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும்
கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரியா, அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த யோவான் சுவிசேஷத்தின் முதல் அதிகாரமும் ஆதியாகமத்தின் முதல் அதிகாரமும் கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இங்கே ஆரம்பிக்கிறது. அங்கே பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆதியிலே அங்கே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆரம்பம் இருக்கிறது. இங்கே ஆரம்பத்தில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை இங்கே யோவான் எழுதுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இது ஆரம்பம். இதற்கு காலகட்டமே இல்லாத காலகட்டத்தில் வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு, தேவனாகவே இருந்தது. அவர் எங்க இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படியே போற இப்படி சொல்லிட்டே போகும்பொழுது அந்த வார்த்தை அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அந்த வார்த்தை எப்படி இருந்தது அப்படியே ஒவ்வொரு வசனத்திலும் டெவலப் பண்ணிட்டே வர, ரொம்ப அழகாக டெவலப் பண்ணிட்டு வர, அந்த வார்த்தைன்னு ஆரம்பிச்சு அதை குறிச்சு அப்படியே எக்ஸ்பிளேஷன் கொடுத்து டெவலப் பண்ணிட்டே வர, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர, கடைசியில கொண்டு வந்த உச்சகட்டமாக அந்த வார்த்தையை குறித்து 14 வசனத்துல ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை என்று ஆரம்பிச்சு 14 வசனத்துல அந்த வார்த்தையை குறித்து 14 வசனத்துல ஒரு முழுமையான வெளிப்பாடு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிட்டார். அப்ப அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுதில் சொல்லப்பட்ட பொழுது வெளிச்சம் உண்டாக்கப்பட்டதே, அந்த வல்லமை உருவாக்கின அந்த வார்த்தை. ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தை, இப்பொழுது மாம்சமாக இந்த பூமியிலே ஒரு மனித ரூபத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிப்படும் பொழுது அது எப்படி வெளிப்பட்டது என்றால், தனியாய் பிரிஞ்சில் இரண்டு காரியங்களை தனக்குள் இணைத்துக் கொண்டு வெளிப்பட்டிருக்கிறது. ஒன்று கிருபை, மற்றொன்று சத்தியம். புரியுதுல, கிருபை சத்தியம். இது ரெண்டையும் இணைந்துதான் அந்த வார்த்தை உலகத்தில் மனுஷனாய் வெளிப்பட்டது. பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது அவருக்குள் இரண்டு விஷயங்கள் இணைந்தே இருந்துச்சு. ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாது. இரண்டுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமா இருந்துச்சு. தமிழகத்தில் கிருபாசனம் அப்படின்னு ஒரு ஆதிக்குரிய ஐக்கியம் டினாமினேஷன் உண்டு. அதுல பவுண்டர்ஸ் ரெண்டு பேர், அது ரெண்டு பவுண்டர்ஸையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தரோடு நல்ல பழகி இருக்கிறேன். ரெண்டு பேருமே 90 வயசுக்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு போனவங்க. பழுத்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள். கன்னியாகுமரியில காஞ்சிரக்கோடு என்ற இடத்திலே இருந்து அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுல ஒருவர் சாது இயேசுதாஸ், அவரை நான் பார்த்திருக்கேன். ஒரு சிறந்த பரிசுத்தவார். என்ன சொல்றதுன்னா, பைபிள்ல இருக்கிற எலியா மாதிரி அவர், அந்த மாதிரி ஒரு மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் ஒருத்தர், என்ன சொல்றதுன்னா, பவர்ல வல்லமையில அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்கறது கஷ்டம். அரிது. அவரை நான் நேர்ல பார்த்திருக்கேன், அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, வல்லமையில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்குது. யாருக்குமே ஒரு ஏதாவது பிரச்சனை ஜெபிக்க கூட மாட்டாராம். கை வச்சு சோத்திரம் சோத்திரம் போனார். உடனே எவ்வளவு பெரிய காரியமானாலும் உடனே ஹீலிங் நடக்கும். அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு மனுஷன், கிருபை பெற்ற மனுஷன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா விலாசம் கூட கேட்க மாட்டாராம். வீட்டுக்கு வாங்க, நான் சரி வரேன், அப்படி போ அப்படின்ட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு அட்ரஸ் கூட கேட்காம நேர போய் எங்க நிப்பாராம். இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன், தேவ வெளிப்பாடு உள்ள மனுஷன். அவரு தடவை அவருடைய மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் ஒரு குழுவா போயிருந்தேன். நான் கூட போயிருந்தது யாருன்னா, அது செகண்ட் பவுண்டர் கிறிஸ்டியான் அப்படின்னு இன்னொருத்தர். அவரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சிறந்த வேத பண்டிதர், பைபிள் ஸ்காலர். பைபிள் அப்படியே அவரை மாதிரி என்ன சொல்றது, வேதத்தை வந்து கரெக்டா அப்படி பாக்குறது யாராலும் பார்க்க முடியாது. அவரெல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து அவருடைய கூட்டத்துக்கு உதர் போயிருந்தோம். அப்ப இந்த ரெண்டு பேரும் தான் பவுண்டர்ஸ். இதுல சாது இயேசுதாஸ் என்பவர் கிருபை பெற்றவர். கிறிஸ்டியான் இவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தில் நிறைந்தவர். இவர் பைபிள்ல ஸ்காலர். பைபிள்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாதபடிக்கு அதை கரெக்டா சொல்லக்கூடியவர். யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி நான் அவர் வந்து கர்த்தர், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னா, அவர் என்ன ரொம்ப நேசிச்சார், அவருடைய காலத்துல அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் என்ன ரொம்ப நேசிச்சார். யாரையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அவருடைய சபையில என்ன விரும்பி கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்வார். அவருடைய சபையில எத்தனையோ முறை அவரை பின்னால் உட்கார்ந்துட்டு என்ன பிரசங்கம் பண்ண வச்சு அவர் பின்னால் உட்கார்ந்து மெசேஜ் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பாராட்டுவார். ஒரு தடவை அவர் ரொம்ப வயசுல பெரியவர், ஒரு தடவை ஞாபகம் மறதியா என்னையும் கூப்பிட்டுட்டாரு, இன்னொருத்தரையும் புக் பண்ணி கூப்பிட்டாரு. தெரியாம ரெண்டு பேரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நானும் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன், இன்னொருத்தர் அங்க பிரசங்கம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் அண்ணனூரில் வந்து என்ன அப்ப பார்த்தாரு, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருமே நீங்க பிரசங்கம் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. ஆளுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுங்கன்ட்டாரு. யாருக்குமே குறையில்ல. உடனே எனக்கு முன்னால வந்தவர் வந்து ரொம்ப என்ன சொல்றதுனா, ஒரு எமோஷனல் பெருவழி. அவர் சரசார சாரன்னு பேச ஆரம்பிச்சார். கர்த்தர் சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆக்ரோஷமான ஒரு பிரசங்கம் பண்ணார். ஆனா அந்த கிறிஸ்டியானுடைய இது பாத்தீங்கன்னா, வெட்டொண்டு துண்டு ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு தவறுனா அதை வந்து மறைமுகமாக சொல்ல மாட்டாரு, அந்த இடத்துல போய் டமான் உடைச்சிடுவாரு. இப்ப ஒரு தப்பு இந்த இடத்துல பிரசங்கத்தில் நடக்குதுன்னா அதை அந்த இடத்துல வச்சு கரெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைப் அவர். அப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஆக்ரோஷமா ஒரு பிரசங்கம், ஒரு எழுப்புதல் பிரசங்கமா இருந்துச்சு. அது நானும் உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு அந்த பிரசங்கம் எல்லாமே கரெக்டா தான் தோணுச்சு எனக்கு. ஆனா பிரசங்கம் முடிச்ச உடனே இவர் டக்குன்னு எழுந்து நின்றார். அவர் முடிச்ச உடனே இந்த பிரசங்கத்தில் தவறு இருக்கிறது. அந்த இடத்துல எழுதிட்டு அப்படி சர்ச்சல் ஏன் அவர்கிட்ட கேட்டுருங்க, ஐயா இது நீங்க தனியா சொல்லலாமே எதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சபையார் அந்த இடத்துல தப்பான ஒரு காரியத்தை கேள்விப்பட்டுட்டாங்க, அது அந்த இடத்துல கரெக்ட் பண்ணாதான் சபையாருக்கு தெரியும் எது தப்புன்னு. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தப்பான எண்ணத்தோட சபையார் வீட்டு போயிடுவாங்க, அது அங்கே கரெக்ட் பண்ணிடணும்னு வரு. அது ஒரு விஷயத்துல நல்லதுதான், தப்பான உபதேசத்தோடு ஜனங்க போறதை விடக்கூடாதுன்னு வரு. எழுந்து சொன்னாரு, இந்த பிரசங்கத்தில் ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு எழுதி நின்னாரு. எனக்கு என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியல, இவர் தப்பு கண்டு சொல்றாரு, நானும் ஆச்சரிய பார்த்தார். சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். ரிவர்ஸ்ல கடைசியில் அவர் சொன்னாரு, ஒரு மனுஷனை ரட்சிக்கக்கூடிய அதிகாரம், ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு உண்டா அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் கேட்டாரு, உனக்கு நீ இதை செய்ய பிசாசத்து அதிகாரம் இருக்கு, வியாதி சுகமாக்க அதிகாரம் இருக்கு, ஓகே, ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க உனக்கு அதிகாரம் இருக்குதா? இல்ல, சகல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படல, அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். மற்ற காரியங்களை செய்யலாம், மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க ஒரு மனுஷனை ரட்சிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்ன அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாரு. அப்போ இந்த பவுண்டர்ஸ்ல பார்க்கும்போது, ஒருவர் கிருபை, ஒருவர் சத்தியம். இவர் சத்தியத்தில் வளர்த்தவர், அவர் கிருபையிலே வளர்த்தவர். ரெண்டு பேரும் வித்தியாசமான ஒவ்வொரு விதத்தில் ரெண்டு பேரும் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படின்னா ரெண்டுலயுமே ஸ்பெஷலிஸ்ட், கிருபையிலையும் ஸ்பெஷலிஸ்ட், அவரு சத்தியத்திலும் ஸ்பெஷலிஸ்ட். இவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல ஸ்பெஷலிஸ்டா மாத்தினாரு. ஆனா அவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் அவருக்குள் நிறைஞ்சிருந்துச்சு. இப்ப இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்திருக்கிறது. ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் அவருக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்த்தீங்கன்னா, ஆதாம் முதற்கொண்டு மோசேயின் நாட்கள் வரைக்கும் மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலத்தில் ஜனங்களுக்கு சத்தியம் கிடையாது, அவனவன் தனக்கு சரியானபடி தோன்றுகிறதை செய்வான், அதுல தவறு எதுவும் கிடையாது. மனசுல பட்டதை செய்வான், பாதாம் அவனுடைய வாழ்க்கையில மனசுல பட்டதை செய்தான். அதுக்கு பிறகு செஞ்சவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆபிரகாம் இருந்தாரு, தன் மனைவி சாராள், அந்த சாராளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் ஆபிரகாம் என்ன சொல்றான், சகோதரி தான். அதை கேட்கும் பொழுது அவன் எனக்கு சகோதரி தான் அதை உறுதிப்படுத்தலாம். ஏன்னா தகப்பனுடைய இரண்டாவது மனைவியுடைய மகள், அப்படி பார்க்கும்போது சகோதரி முறைதான். ஆனா கூட பிறந்த தங்கச்சி இல்லைன்ட்டான், ஆனா அடுத்த நேரத்தில் சகோதரி சொன்னது உண்மை அப்படின்ட்டான். ஆனா இன்னைக்கு அப்படி செய்வது தவறுன்னு நம்ம என்ன செய்யறோம், செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் இதெல்லாம் செஞ்சாங்க, மனசாட்சியின் காலத்திலே அவர்கள் தங்கள் மனதுக்கு சரிப்பட்டதை செஞ்சாங்க. அப்ப இந்த ஒழுங்கீனங்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு தேவன் மோசேயை கொண்டு கர்த்தர் நியாய பிரமாணமாகிய சத்தியத்தை கொடுத்தார். அந்த சத்தியம் மாத்திரம் போயிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து வெளிப்படுகிற வரைக்கும் சத்தியம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகுதான் கிருபை கொடுக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியத்திலும் இணைச்சுதான் தன் காரியத்தை செய்தார். வெறும் சத்தியத்தை மட்டும் சொல்லல, ஒரு பக்கத்துல கிருபையும் வெளிப்படுத்தினார், அடுத்த பக்கத்துல சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இரண்டும் சேர்ந்ததுதான் இயேசு கிறிஸ்து. யோவான் 8 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டதான ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா? முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம்,
அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம்
உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்காக ஒரு பிளாட் இங்கே உருவாக்கப்படுகிறது. அவரை குற்றப்படுத்தி அவரை குற்றவாளியாய் நிறுத்த வேண்டும். இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து மேல பொறாமை கொண்டிருந்தாங்க. இவர் பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டம் போகிறதே, இதை எப்படி தடுக்கலாம், இதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. அவர் பின்னால் போகிற கூட்டம் பெருகிட்டே இருக்குது. கடைசியிலே அவரை ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தி, அப்படியாகிலும் அவரை தடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க, பிடிச்சிட்டு வராங்க. இவள் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள். ப்ரூஃப் இருக்குது என்று ப்ரூஃபோட சாட்சியோடு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து மோசையுடைய நியாய பிரமாணம், நம்முடைய சத்தியம், நமக்கு மோசையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் கொடுத்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நீர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுகிறீர், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறீர், தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர். இப்ப சொல்லும் இந்த பெண்ணுக்கு நாம் என்ன செய்யலாம்? சத்தியம் இப்படி சொல்லுகிறது, நீர் ஒரு தீர்ப்பு சொல்லும், அதை நாங்கள் நிறைவேற்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவேற்றுகிறதற்கு கையில கல்ல வைத்துக் கொண்டு தீர்ப்புக்காக அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இரக்கம் மன்னிப்பு இப்படி பேசுறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே இரக்கன்றது கிடையாது, மன்னிப்புன்றது கிடையாது. கண்ணுக்கு கல், கண் பல்லுக்கு பல் இல்லையா? ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கணத்தை கொடுலாம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் ஒரு கணத்தை அடுத்த கணத்தில் நீ அறிஞ்சிரு, பதிலுக்கு பதில். இதுதான் பழைய ஏற்பாடு. இது ஒரு சத்தியம். இப்படிப்பட்ட சத்தியத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலம். அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுதுதான் பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. அவர் உயிர்த்தெழும் பொழுதுதான் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. அப்போ அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மனிதனாய் இருந்து கொண்டிருக்கிற காலம் நியாய பிரமாணத்தின் காலம். அது புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் அது நியாய பிரமாணத்தின் காலம் தான். ஆகையினாலே நியாய பிரமாணத்தின் காலத்திலே மோசையுடைய கற்பனைகளின், மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி தான் நடக்க வேண்டும். நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகி சென்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மோசையின் நியாய பிரமாணத்தை தள்ளிவிடுகிறவன் கண்டிப்பாய் சபிக்கப்பட்டவன், அவன் கொல்லப்பட வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமா செஞ்சார்னு வச்சுக்கோங்க. இது உங்க செஞ்ச பிளாட் ரொம்ப ஒரு டெக்னிக்கா செஞ்சாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் குற்றவாளியா மட்டும் மாத்துறதுக்கு இல்ல, அவர் கொல்றதுக்கு ஒரு பெரிய பிளாட் போட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையின் நியாய பிரமாணம் என்ன சொல்லுங்க, ரொம்ப அறிவோடு செஞ்சிருக்கிறாங்க. அறிவை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க இந்த காரியத்தை. இந்த பெண்ணை கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு ஞானமாய் திறமையோடு அவரை கொள்றதுக்கு எடுத்து முயற்சி. இது வேதம் என்ன சொல்றது? மோசையின் நியாய பிரமாணத்தை தள்ளி விடுகிறவன் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பது நியாய பிரமாணத்தில் இருக்கிற சட்டம். இப்ப இயேசு கிறிஸ்துவோட இந்த பெண்ணை கொண்டு வந்து இவர் இரக்கம் அன்பு மன்னிப்பு மனதிற்கொண்டாரு, இவர் என்ன சொல்றாரு தீர்ப்பு பாக்குறாங்க. இவன் நிச்சயமா கல்லெறிஞ்சு கொள்ளு சொல்ல மாட்டான்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்படி உபதேசம் மாட்டவர் கண்டிப்பா கல்லறிஞ்சு கொள்ளு தீர்ப்பு கொடுக்க மாட்டா நல்லா தெரியும். இப்ப கல்லறிந்து கொல்லுன்னு சொன்னால் இவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவரா இருப்பார், ஆனால் இப்படி செய்ய மாட்டார். கல்லறிந்து கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு விடுங்கள் சொன்னா இவர் என்ன ஆயிட்டார் கேட்டீங்கன்னா, இவர் நியாய பிரமாணத்தை மீறினவர் ஆயிடுவாரு. இது இயேசுவை சும்மா குற்றவாளின்னு காட்டுறதுக்கு மட்டுமல்ல, இப்ப கல்லறிந்து கொல்ல வேண்டாம் இவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு, பிளைண்டா சொல்லிட்டாருனா இந்த சொன்ன வார்த்தை நிமித்தவே இவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமானவன் அப்படின்னு சொல்லி ஒரே தீர்ப்பு கொடுத்து அந்த கல்லை இவர் மேல அடிச்சிருவாங்க. அந்த கல் ஆக்சுவலா அந்த பெண்ணுக்காக கொண்டு வரப்பட்டது இல்ல, நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க அந்த கல்ல வந்து அந்த பெண் அடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே சொல்ல போனால் அந்த கல் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை அடிக்கிறதற்காக கொண்டு வரப்பட்டது உண்மையல்ல. உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த கல்லாம் இயேசு கிறிஸ்துவாக கொண்டு வரப்பட்டது, அவர் அடிக்கிறது கொண்டு வரப்பட்டது. இங்கே அவர் ஒருவேளை இந்த பெண்ணை விட்டு விடுங்கள் பாவம் அப்படின்னு சொன்னா அவர் நியாய பிரமாணத்தை மீறினவராக காணப்படுவார். நியாய பிரமாணத்தை மீறின ஒரே காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமைக்குள் அவர் தள்ளப்படுவார். அதை வச்சு அவர் அடிச்சு கொண்டலாம் பிராரம்பம் போட்டார். எவ்வளவு ஒரு டெக்னிக்கா வந்திருக்கிறாங்க பாருங்க, சரியான டெக்னிக்கா அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க, அவரை கொள்றதுக்கு வந்தது. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கல்லறிங்கன்னு சொல்றதும் முடியாது, ஏன்னா அவருடைய அவருக்குள்ள கிருபை மட்டும், அவர் சத்தியம் மட்டும் இல்ல கிருபையும் இருக்குது, அந்த கிருபை நிமித்தம் கல்லறின்னு சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் சத்தியத்து நிமித்தம் அவர் நின்னாகணும், சத்திய நிமித்தம் அவர் கல்லறின்னு சொல்ல முடியாது, கிருபை நிமித்தம் அவர் அதை விட்டுவிடவும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கல்லறின்னு சொன்னாலும் உபதேசத்துக்கு மாறா போயிடும், வேண்டாம்னு சொன்னாலும் நியாயபிரமாணத்தை மீறினவராய் போயிடுவார், அவர் குற்றவாளி ஆயிடுவார். இயேசு கிறிஸ்துவை கடைசியில சிலுவையில் அறைந்ததற்கு என்ன காரணம், நியாயபிரமாணத்தின் விதிமுறைகள் அவர் கை கொள்ளதான் குற்றம் சாட்டினாங்க. ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டாம் இவர் சொன்னார், இப்படி எல்லாம் நியாயபிரமாணத்தை மீறினா தான் குற்றவாளி ஆக்கினாங்க அவர். அதை தான் இங்க பாக்குறாங்க, இந்த இடத்துல இவங்களே நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அதுக்கு கல்லோட வந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல், ஆனா அந்த சூழ்நிலையில தெளிவா சத்தியத்தையும் மறைக்கல, கிருபையும் விட்டு கொடுக்கல. ரொம்ப அழகா இந்த பதில் கொடுக்கிறாரு, உங்களில் பாவம் அறியாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க உள்ளம் குத்தப்படுகிறது, குத்தப்பட்டு கல்லை போட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பாக்குறான், இப்ப என்ன செய்யணும், பாவம் இல்லாதவன் முதல் கல்லறிய கடவன். இவர் அந்த கல்லத்துக்கு எல்லா கல்லத்துக்கும் இவர் அந்த பெண்ணை அடிச்சிருக்கணும், இவர் பாவம் இல்லாதவர், இவர் அந்த கல்லத்துக்கு அடிச்சிருக்கணும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு அந்த பெண் பாத்திரவாள், கல் எறிவதற்கு இவர் தகுதியானவர், ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறாங்க. கல் அடிக்கப்படுவதற்கு அவள் தகுதியானவள், கல் எரிகிறதற்கு இவர் தகுதியானவர், ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, போ இனி பாவம் செய்யாது அப்படின்ட்டு. யார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா, இல்லாண்டவர் எல்லாரும் போயிட்டாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை, போ இனி பாவம் செய்யாது. அப்ப தேவனுடைய இரக்கம் கிருபை அது சத்தியத்தோடு இணைந்த ஒன்று. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே பாவத்தை விடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அது எவ்வளவு மோசமான பாவமாயிருந்தாலும், அந்த பாவத்தை விடுவதற்கு ஒருவன் தீர்மானிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அவனை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. எவ்வளவு மோசமான பாவியானாலும் அந்த பாவத்தை விடுகிறதற்கு, அதை விட்டு வெளியே வந்து ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறதற்கு அவன் தீர்மானிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அவனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. அப்ப அந்த கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாது. இப்ப உங்களுடைய லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, நீங்கள் அதிலிருந்து சரிப்படுத்தணும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படி நம்ம நினைச்சோம்னா, கர்த்தர் கிருபையாக அது எந்த காரியமானாலும் நம்மை மன்னித்து அரவணைத்து ஒரு புது வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஆமென். அந்த கிருபை போதுமானதா இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில்தான் முக்கியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. நம்ம மனம் திரும்புகிறதுக்கு நாம் விருப்பமாயிருந்தால் மன்னிக்கிறதற்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய குறைகள் பாவங்கள் அதற்கு மனஸ்தாபப்படுகிறதற்கு மனஸ்தாபப்பட்டது வெளியில வரதுக்கு நம்ம ஆயத்தமாயிருந்தால் ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறார். கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு தவறு வருகிறது, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு, தேவ சமூகத்தை மட்டும் விட்டுட்டு தூரம் போயிடக்கூடாது. அவருடைய இரக்கம் கிருபை ஒன்று இருக்கிறது, வந்து உங்கள் குறைவுக்கு உள்ளதை உள்ளபடி மெய் மனஸ்தாபத்தோடு அதுக்கு எந்த காரணமும் சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் உங்கள் மனஸ்தாபத்தை நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் தேவ சமூகத்திற்குள் உங்களை புதிய விதத்தை கர்த்தர் பலப்படுத்தி உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. அதான் அவருடைய கிருபை. அப்போ சத்தியத்தையும் கர்த்தர் விட்டுக் கொடுக்கிறவர் அல்ல, கிருபையையும் கர்த்தர் விட்டுக் கொடுக்கிறவர் அல்ல. கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. அவருக்குள் ஒரு பக்கம் கிருபை நிறைந்திருக்குது, அடுத்த பக்கம் சத்தியம் நிறைந்திருக்கிறது. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டாவது பிரிக்க முடியாத ரெண்டு காரியம், அடுத்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 வாசிக்கலாம்.
அன்றியும்
மனம் திரும்புதலும்
பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், புரியுதுங்களா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல தப்பு பண்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மனம் திரும்பிட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்றோம். நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டியா, அப்ப நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டியா, அப்ப நீ தேவ பிள்ளையா மாறிட்ட. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் கிடையாது, புரியுதுங்களா. மனம் திரும்புதல தனியாக முடியாது, மனம் திரும்பதலும் பாவ மன்னிப்பும் பிரிக்கப்பட முடியாதவைகள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நீ மனம் திரும்பிட்டியா, அப்ப நீ தேவ பண்ண, நீ மனம் திரும்பிட்டியா, அப்ப நீ விசுவாசி, நீ மனம் திரும்பிட்டியா, நீ ரட்சிக்கப்பட்ட. கிடையாது. மனம் திரும்புதல் வேறு, பாவ மன்னிப்பு என்பது வேறு. ஆனால் ரெண்டையும், தனித்தனியான இரண்டையும் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இணைச்சு வச்சிருக்கிறார். ரெண்டையும் சேர்த்து செயல்படணுங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் பிரசங்கிக்கும் பொழுது என்ன பிரசங்கித்தார்? மத்தேயு 4:19 வாசிக்கலாம்.
என் பின்னே வாருங்கள்,
17 வாசிக்கலாம்.
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள்
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
பிரசங்கிக்க தொடங்கினார்.
கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கினது எதுல தொடங்கினாரு? மனம் திரும்புங்கள், அதான் பேசினார். மத்தேயு 3:2 படிப்போம்.
மனம் திரும்புங்கள்
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
பிரசங்கம் பண்ணினான்.
ஒரே பிரசங்கம் பாருங்க. யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணா. இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ணா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒன்றுதான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 24:47 சொல்லும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார். வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவர் ஊழியம் செய்த நாட்களிலே வெறும் மனம் திரும்புதல மட்டும்தான் பேசினார். ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்புதலையும் பாவம் அனுப்பி சேர்த்துதான் பிரசங்கம் பண்ணணும், வெறும் மனம் திரும்புதலை பேசாதேங்கிறார். அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் மனம் திரும்புதல் என்கிறது மாத்திரம்தான் காரியம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்படவில்லை, பாவத்திற்கான பலி இன்னும் செலுத்தப்படலை. அவர் சிலுவையிலே நமக்காக மரிக்கும் பொழுதுதான் பாவத்திற்கான பலியாக அவர் மாறினார். பாவத்திற்கான தண்டனை அவர் மேல் கொடுக்கப்பட்டது. பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய கிரயத்தை இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே செலுத்தி விட்டார், பலியாயிட்டார். ஆகையினாலதான் பாவ மன்னிப்பை அதன் பிறகு நம்ம பிரசங்கிக்கணும். ஆனால் அது அவர் பலியாகிறதற்கு முன்பதாக மனம் திரும்புதல் தான் பிரசங்கிக்கப்பட்டது. இப்ப மனம் திரும்புதலுக்கும் பாவம் மன்னிப்பு வித்தியாசம் சொல்றோம் பாருங்க. மனம் திரும்புதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் வேற ஒரு மார்க்கத்தில் இருப்பான், ஆனால் அந்த மார்க்கத்தில் இருக்கிறவன் ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இங்க நம்ம கிட்ட வந்திருப்பான், ஜெபிச்சிருப்போம், சரியாயிருக்கும், பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். அப்பொழுது அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இயேசு மெய்யான தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தீர்க்க முடியாத அந்த பிரச்சனை வாழ்க்கையில் சால்வ் ஆன உடனே இயேசு தெய்வம்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பழைய போக்கை மாத்திக்கிறான், அங்க போறதெல்லாம் நிறுத்திட்டான், அந்த கோயில்களுக்கு போறதை நிறுத்தி நேர ஞாயிற்றுக்களை மாச்சுன்னா சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சுட்டான். பழைய காரியங்கள் அந்த சடங்காச்சாரங்கள் எதையுமே செய்யறத நிறுத்திட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு இனி இயேசுவைத்தான் நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை தோற சபைக்கு வந்து தவறாம அட்டன் பண்றான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, இவன் மனம் திரும்பினவன். இவன் மனம் திரும்பி இருக்கான், என்ன மனச அங்க இருந்து இங்க திரும்பிட்டான். ஆனா இவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, மனச திருப்பிட்டான். மனம் திரும்பினவனுக்கும் பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மனம் திரும்புதல் என்பது சும்மா ஒரு மேலோட்டமா இருக்கும், பாவ மன்னிப்பை அடையும் பொழுதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கதான் அவனுக்கு ஆரம்பிக்கும். பாவ மன்னிப்பு வரும்போது சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு சகோதரர், அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் சேர்ந்தவர், காலையில் கூட வந்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எல்லா ஹிந்துஸ் ஃபேமிலி எல்லாம் ஹிந்துஸ், அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. அப்ப அவருக்கு வந்து எனக்கு கிறிஸ்டின் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், அவர் இப்ப இந்து தான் விட்டுட்டார், கிறிஸ்டின் எனக்கு கல்யாணம் நடக்கணும், நான் கிறிஸ்டின் பொண்ணு தான் பண்ணணும்னு வீட்டில் பிடிவாதம். அவங்களோட அண்ணன்கள்லாம் இந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க, முடியாது, நான் இந்து பொண்ணை பண்ண மாட்டேன், கிறிஸ்டின் தான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப எங்கிட்ட வந்து கேட்டார், சரி பிரதர் நீங்க சர்ச்சுக்கு வாங்க, பாக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் வந்தார், உட்கார்ந்தார், ஒரு 10:30 வந்தார், உட்கார்ந்தார், அப்படியே உட்காந்து ஏதமோ உட்காந்து பார்த்துட்டே உட்காந்துருந்தார், என்னையும் வேடிக்கை பார்த்து பார்த்து அப்படியே உட்காந்துருந்தார். அவர் முகத்தை பார்க்கும்போது தெரியும், ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போது நம்ம கொடுக்குற பிரசங்கம் உள்ள போதா போகலையா நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவர் என்னையும் வேடிக்கை பார்த்துருந்தார், இப்படி 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 வேடிக்கை பார்த்துருந்தார். அப்போ தெரியுது நம்ம போற சொல்ற பிரசங்கம் எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப இன்னசென்டான ஆளு, அது வேண்டாம் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டார், அப்ப நான் அவருக்கு முடிஞ்சோன்னு சொன்னேன், பிரதர் இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பொண்ணெல்லாம் பார்த்து பண்ண முடியாது, நீங்க வந்திருக்கிறீங்க, ஆனா அதே நேரத்தில் உங்க வாழ்க்கை என்ன செய்ய, நீங்க ஆவிக்குரிய காரியத்துல வரணும், இந்த நிலைமையில உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பொண்ணை நான் பார்த்தேன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஆள் எனக்கு தேவையான ரிஜெக்ட் பண்ணிடுவா, அதனால உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நானு இப்ப பார்க்க முடியாது, நீங்க தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்து ஆவிக்குரிய நிலைமைகள் வரணும் அப்படின்னு சொன்னேன். சரியா இருந்த அப்போ என்ன செய்யணும் செய்ய, மனம் திரும்பிடுறாங்க, சபைக்கு வந்துடுறாங்க, பழைய காரியத்தை விட்டுறாங்க. ஆனா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அந்த ஆத்மா பாவத்தின் அடிமை தரது ரட்சிக்கப்படுகிறது. மனம் திரும்பிட்டா நம்ம ரட்சிக்கப்படல, மனசுதான் திரும்பிச்சு, ஆத்மா பாவத்தின் அடிமை தனத்தில் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. வித்தியாசம் இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பாக பொறுத்த மட்டிலே வெறும் மனம் திரும்புதல் போதும், நீங்க பைபிள் ஒரு சம்பவத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல, கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள்
பரிசுத்த ஆவி உண்டென்பதை
நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
போதும், இங்க பாருங்க, நடக்குது ஒரு சின்ன இன்சிடென்ட். கொரிந்தி பட்டணம், இந்த பட்டணத்துல அப்பலோ என்கிற ஒரு சுவிசேஷகன், இவன் அருமையான பிரீச்சர், சரியான பிரீச்சர். ஆனால் வேதத்தின் ஆழத்தை அறியல, ஆனா பிரசங்க தாளந்து உள்ளவன். இவனுடைய பிரசங்கத்துக்கு எல்லாம் அசைஞ்சிருக்கிறாங்க. சொல்ல போனால் பவுலே சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். தன்னோடு பவுலை வந்து அப்பல்லோவை வந்து பவுல் கம்பேர் பண்றாரு. நான் நட்டேன், பவுல், அப்பல்லோ நீர் பாய்ச்சினாங்கிறார். அப்ப இந்த அப்பல்லோவை தன் நிருபத்துல கூட மறுபடியும் பவுல் மென்ஷன் பண்றார். அந்த அளவுக்கு இவன் ஒரு பெரிய ஆளு. பெரிய ஆள்னா பிரசங்கத்திலே சிறந்தவன். இந்த அப்பலோ என்பவன் நல்லா பிரீச் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறான். அந்த மாதிரி ஒரு பிரீச்சர். இவன் மூலமாய் நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க, பழைய காரியத்தை விட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க. இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு வந்துட்டாங்க. அழகா பிரசங்கம் பண்றான். அப்படி வந்தவர்கள் யாருக்குமே அபிஷேகம் கிடைக்கல. அப்ப பவுல் அவங்களை மீட் பண்ணலாம். பவுல் மீட் பண்ண, நீங்க எல்லாம் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பரிசுத்தாவி உண்டு என்பது எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்பல்லோ மேலோட்டமா பிரசங்கம் பண்ணா, நல்லா பிரசங்கம் பண்ணா, ஆனா என்ன மனம் திரும்புதல மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு விட்டுட்டான். அதுல நல்லா மனம் திரும்பிட்டாங்க ஜனங்க. அடுத்த லெவல் என்னன்னு தெரியல. பரிசுத்தாவி பெற்றீர்களா என்னன்னே தெரியாதுன்ட்டாங்க. அப்ப நீங்க எந்த ஞான ஸ்நானம் பெற்றீங்க? அடுத்த கேள்வி. யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றோம். ஞான ஸ்நானம் பெற்றீங்களா? பெற்றுட்டோம். எந்த ஞான ஸ்நானம்? யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம். அப்ப பாக்கறான், யோவான் மனம் திரும்புதலுக்காக ஞான ஸ்நானம் கொடுத்தானே. ஆமா, பெற்றோம். அப்ப சொல்றாரு, வாங்க. யோவானும் மனம் திரும்புதல பத்தி சொன்னான், அப்பல்லோவும் மனம் திரும்புதல பத்தி சொன்னான். ஆனா அடுத்த லெவல் உங்களுக்கு தெரியல. பாவ மன்னிப்பு உங்களுக்கு என்ன தெரியல. மனம் திரும்பிட்டீங்க. யோவான் சொன்னதை கேட்டு மனம் திரும்பிட்டீங்க, அப்பல்லோ சொன்னதை கேட்டு மனம் திரும்பிட்டீங்க. ஆனா பாவ மன்னிப்பு என்பது இன்னும் உங்களுக்கு வரல. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இந்த இடத்துல எல்லாம் விளக்கம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. அவங்களை பிடிச்சு மறுபடியும் இன்னொரு ஞானஸ்தானம் கொடுக்கறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னொரு ஞானஸ்தானம் கொடுக்கறான். அப்போ பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து அதன் பிறகு அவங்க தலையில கை வைக்கிற அவங்க எல்லாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, யோவான் மனம் திரும்புதலோடு நிறுத்திட்டான், அப்பல்லோ மனம் திரும்புதலோடு நிறுத்திட்டான். ஆனால் பவுல் வந்தவன்னு சொல்றாரு, பாவ மன்னிப்பை குறித்து அடுத்த லெவலுக்கு பிரீச் பண்ணி அதற்குரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதன் பிறகு அவர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல் அது போதாது, பாவ மன்னிப்பு என்பதுதான் பிரதானமானது. அப்ப ரெண்டையும் கர்த்தர் சேர்த்து தான் வைக்கிறார். மனம் திரும்பின அடுத்த ஸ்டெப், பாவ மன்னிப்பு உண்டாகணும். பாவ மன்னிப்பு உண்டாகி அதன் பிறகு அதான் ரட்சிப்பு, அதன் பிறகு அபிஷேகம். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். ஆகியனாலே பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பணும் மட்டும் நம்ம யாரையும் சொல்லி விட்டுற கூடாது. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்து தீர்த்தார், இயேசுவின் இடத்துல நீ பாவ அறிக்கை பண்ணணும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீ மனம் திரும்பு, அதை விட்டுடு, இதை விட்டுடு, இதுக்கு அப்படி வந்துரு அப்படின்னு சொல்றது சரியான சுவிசேஷம் கிடையாது. புரியுதா? நீ சிகரெட்டை விட்டுரு, சினிமாவை விட்டுரு, குடியை விட்டுரு, அது சுவிசேஷம் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிற சுவிசேஷம்னா சிகரெட்டை விட்டு, குடியை விட்டு, சினிமாவை விட்டு, அதை விட்டு, இதை விட்டு, அது சுவிசேஷம் கிடையாது. இயேசு உன் பாவத்தை சுமந்து தீர்த்தார், அதுதான் சுவிசேஷம். ஆமென். இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்கு பலியானார், உன் பாவங்களை மன்னித்து உன்னை தேவ பிள்ளையாய் மாற்றுவார், அதுதான் சுவிசேஷம். சிகரெட்டை விட்டு குடியை விட்டு எல்லாருமே தான் சொல்றாங்க. கவர்மெண்ட் கூட தான் சொல்லுது குடியை விட்டுன்னு, இல்ல எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க குடியை விட்டு சிகரெட்டை விட்டு எல்லாமே தான் சொல்றாங்க. அது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் என்பது இயேசு உன் பாவத்தை சுமந்து தீர்த்தார், உன் பாவத்தை அவர் மன்னிப்பார், உனக்கு புது வாழ்வை கொடுக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார், பாவத்தின் அடிமை தரத்தை ரட்சித்துணை பரலோகத்தில் சேர்க்கிறார். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷம். அதனால சுவிசேஷம் என்பது வெறும் மனம் திரும்புதல் அல்ல, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சேர்க்க வேண்டும், பிரிக்க முடியாது. மூணாவது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:6 வாசிக்கிறார்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே.
எபேசியர் 2:6
கிறிஸ்து இயேசுவுக்குள்
அவர் 5:6
அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
8
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இது உங்களால் உண்டானதல்ல.
இது உங்களால் உண்டானதல்ல.
இது தேவனுடைய ஈவு.
இது தேவனுடைய ஈவு. இங்கே பார்க்கும் பொழுது இந்த 2 பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. 5 சொல்லுகிறது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8 பார்க்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையும் விசுவாசமும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. கிருபை என்பது கர்த்தர் எல்லாருக்கும் காண்பிக்கிறது. வெறும் கிருபையினாலே எல்லாம் நடந்துராது. பாத்தீங்கன்னா கர்த்தர் கிருபையாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்றார். கிருபையினாலே நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தன்னுடைய மழையை பெய்ய பண்றார். நம்முடைய கிருபையினாலே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் வீடுகளிலே குழந்தைகள் பிறக்கிறது. அவர் கிருபையினாலே கர்த்தரை தேடாதவர்களுக்கும் கூட குழந்தைகள் வீட்டில பிறக்குது இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனா கர்த்தர் தன்னை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த சுதந்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்கும், மற்றவங்க குழந்தை பிறக்காதுன்னு கர்த்தர் வைக்கல. கிருபையாக அவரை அறியாதவர்கள், அவரை தேடாதவர்களுக்கும் கர்த்தர் குழந்தை பிறக்க வைக்கிறாரு. அவரை தேடாதவர்களுக்கும் மழையை கொடுக்கிறார், அவரை தேடாதவர்களுக்கும் வெயில கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார் கிருபை. ஆனால் கிருபையினால் இதெல்லாம் கிடைக்குமே தவிர ரட்சிப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்றோம் கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தாருங்கிறோம், அதான் சொல்றோம் கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தாருங்கிறோம். எல்லாரும் சொல்ல முடியுமா கிருபையா என்னை ரட்சித்தார்னு? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சொல்ல வைக்க முடியுமா? சொல்ல முடியாது. கிருபையாய் நம்ம ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். இல்ல இல்ல, உண்மைதான் அது. ஆனால் இந்த கிருபையினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லையே. இந்த கிருபையினாலே நம்ம அனுபவிக்கிற சூரியன், நம்ம அனுபவிக்கிற மழை அனுபவிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? சூரியன் அனுபவிக்கிறாங்க, மழை அனுபவிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, உலக ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாமே நடக்குது. ஆனா ரட்சிப்பை கிருபையினாலே நாம் பெற்று நம்ம சொல்றோம். இந்த ரட்சிப்பை எல்லாரும் கிருபையினாலே பெற்றுக்கொண்டாங்களா? கிடையாது, கிடையாது. வெறும் கிருபையை வைத்துக் கொண்டு யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு பக்கம் தேவனுடைய கிருபை, அடுத்த பக்கத்தில் நம்முடைய விசுவாசமும் இணையும் பொழுதுதான் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. கிருபை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, அவர் பாவத்திற்கு பரிகாரியாக வந்தார் என்பதை விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி என்று தன்னை அறிக்கையிடுகிறானோ, அங்கேதான் கிருபையின் முழுமையை ஒருவன் அனுபவிக்க முடியும். உலகத்தில் இருக்கிறவங்க கிருபை அனுபவிக்கிறாங்க, ஆனா பாஷில் அனுபவிக்கிறாங்க, முழுமையா அனுபவிக்கிற. ஆனால் ஒரு நபர் கர்த்தருடைய கிருபையை முழுமையாய் தன் வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா, அந்த நபர் நம்முடைய ஆண்டவர் மேல் முழு விசுவாசத்தை வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். புரியுதா? விசுவாசத்தை வைக்கும். அப்போ ரட்சிப்பு மட்டும் சொல்ற, அது இலவசம் தான், கிருபையினால் கொடுக்கப்படுகிறது தான். ஆனா கிருபையினாலே எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி இதையும் அப்படி கத்தை தூக்கி போட்டுற மாட்டார். இந்த ரட்சிப்பு மட்டும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப கிருபையும் விசுவாசமும் சேரும் பொழுதுதான் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமே தவிர, வெறும் கிருபையை வைத்துக் கொண்டு ரட்சிப்படைய முடியாது. உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம், எல்லா நன்மைகளை பெறலாம், ஆனால் ரட்சிப்பை பெற முடியாது. அதற்கு தேவை, அதனோடு இணைக்கப்பட வேண்டிய மற்றொன்று விசுவாசம். கர்த்தர் பேர்ல விசுவாசம் வைக்கிறோம். அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள், நமக்காக செய்த பாவ பரிகாரம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது, இதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவரிடத்தில் நம்ம பாவரிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு என்ன செய்கிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. அதனால இது ரெண்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. தேவனுடைய கிருபை மேல இருந்து வருது, நமக்குள் இருந்து விசுவாசம் கீழே இருந்து மேல போகுது, ரெண்டும் இணையும் பொழுது ரட்சிப்பு அங்கே வெளிப்படுகிறது. புரியுதா? அதனால வெறும் கிருபை ஏதோ உலக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், ஆனால் விசுவாசம் தான் ரட்சிப்பை கொண்டு வரும். அது இணையும் போதுதான் ரட்சிப்பு கொண்டு வரும். அதனால நம்முடைய ஆண்டவர் இடத்துல கிருபை இருக்குது, நல்லது. ஆனால் கர்த்தரை நீங்க நல்லா நீங்க விசுவாசிப்பீங்களானால் அவருடைய ஆசீர்வாதத்தின் முழுமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அவரை முழுமையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு முழுமையான அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அறகுறையா அப்படின்னு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தருடைய முழு ஆசீர்வாதங்களையும் கிருபையாய் பெற்றுக் கொள்ள முடியும். எப்படி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமோ அது போல தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கிருபையாய் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், எப்போ? விசுவாசிக்கும் பொழுது. கிருபையாய் நம்மை உலக காரியத்தில் ஆசீர்வதிக்கிறார், எப்படி? விசுவாசிக்கும் பொழுது. கிருபையாய் நம்மை எல்லாவற்றையும் நம்ம நடத்துறார், எப்போ? விசுவாசிக்கும் போது. புரியுதா? அப்ப கிருபை அவர் கொடுக்கிறார், விசுவாசத்தை நம்ம கொடுக்கணும். ரெண்டு சேரும் போது உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரெண்டையும் பிரிக்கக்கூடாது. நாலாவது, பிரிக்கப்பட முடியாதவைகள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் 28 வாசிக்கலாம்.
வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார்.
இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. இவைகளிலும் பெரிய கற்பனைகள்னு தானே சொல்லியிருக்கணும். இவைகள்னு பன்மையில சொல்றாரு, ஆனா கற்பனைன்னு ஒருமையில சொல்றாரு. இவைகளிலும் பெரிய கற்பனைகள் இல்லைன்னா சொல்லிருக்கணும், ஆனா இவைகளிலும் பெரிய கற்பனை இல்ல. புளூரல் ஆரம்பிச்சு சிங்கர்ல முடிக்கிறாரு. இவைகளில் ஆரம்பிச்சு பெரிய கற்பனை சிங்கிளர்ல முடிச்சிட்டாரு. அப்ப ரெண்டுமே பிரிக்க முடியாது, ரெண்டை சேர்த்து ஒன்னாக்கிட்டாரு, பிரிக்க முடியாது. அதனால வந்து ரெண்டை சொல்லும் போது இவைகள் ஆரம்பிச்சு கற்பனைன்னு முடிகிறார். இங்க ஒரு வேத பாரகன் கேட்கிறான், கற்பனைகளில் எல்லாம் பிரதானமானது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பதில் கொடுத்து நிறுத்தியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் அதை நிறுத்த முடியல. அவன் ஒன்னுதான் கேட்டான், கற்பனைகள் பிரதானமானது என்ன? ஆனா இயேசு கிறிஸ்து ஒன்னாவோட நிறுத்த முடியல. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதுக்கு ஈக்குவலா ஒன்னு இருக்குது, அதை நான் விட முடியாது. இதை ஒண்ணு மட்டும் சொல்லி நிறுத்த முடியாது, இதுக்கு ஈக்குவலா இன்னொன்று இருக்கு, அதையும் சேர்த்துதான் சொல்லி ஆகணும். உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்றார். இன்னைக்கு கிறிஸ்தவம் இதுல பிரித்து பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் அப்படின்றவங்க வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை பிரதானப்படுத்தி விடுகிறோம். கேத்தலிக் சர்ச்சஸ் போன்ற சர்ச்சஸ் மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறதை பிரதானப்படுத்தி விடுகிறார். சோசியல் சர்வீஸ் இல்லையா, இப்ப மதர் தெரசால அவெல்லாம் பார்க்கும்போது இரக்கம், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கெல்லாம் ரைட் எக்ஸாம்பிள். அவங்கெல்லாம் அவங்கள குறை சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, மதர் தெரசா அவங்க செத்த போது ஒரு சிலர் கிட்ட கேட்டாங்க, அவங்க பரலோகம் போயிருப்பாங்களா? இப்படி ஒரு கொஸ்டின், மதர் தெரசா பரலோகம் போயிருப்பாங்களா? அவங்க கேத்தலிக்கா இருந்தாங்க, அவங்க சோசியல் சர்வீஸ் தானே பண்ணாங்க, பரலோகம் போயிருப்பாங்களா? நான் சொல்றேன், நம்ம வந்து கத்தரிடத்தில் அன்பு கூறத மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க போக மாட்டேன், நம்மளும் போக மாட்டோம். அவங்க போக மாட்டேன், நம்மளும் போக மாட்டோம். புரியுதா? ரொம்ப முக்கியம். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவால அதை பிரிக்க முடியல. ஒன்னதான் கேட்டான், ஆனா ரெண்டையும் பிரிக்க முடியாம ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாரு. உண்மையான கிறிஸ்தவம் என்பது தேவனிடத்தில் அன்பு, அடுத்தது மனுஷனிடத்தில் அன்பு, ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நான் கர்த்தர் மேல வைராக்கியமா இருப்பேன், மனுஷன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, பரலோகமே போக முடியாது. நான் மனுஷனுக்கு எல்லா உதவியும் செய்வேன், ஏழைகளுக்கு உதவேன், தான தர்மம் பண்ணுவேன், டிரெஸ் இல்லாத உங்களுக்கு டிரெஸ் கொடுப்பேன், அது செய்வேன் இது செய்வேன் எல்லாம் பண்ணுவேன், அண்ணா மன திரும்ப மட்டும் மாட்டேன், பரலோகமும் போக முடியாது. புரியுதா? போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ரெண்டையும் சேர்க்கணும். கிறிஸ்தவம் என்பது என்ன? முதலாவது தேவனிடத்தில் அன்பு, ரெண்டாவது கிடையாது, அதற்கு ஒப்பா இருக்கிறது, ரெண்டாவது கிடையாது, ஈக்குவலா இருக்கிறதால ரெண்டாவது, அடுத்து அதோடு இணைந்த ஒன்று மனுஷனிடத்தில் நீ அன்பு கூறுங்க. இது ரெண்டுமே இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு படிக்க வேண்டாம், 25 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மூணு ஓமைகளை சொல்றாரு. முதல் ஓமை பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகள் என்கிறார். அதுல ஆயத்தமா இருந்தவங்க 5 பேர், புத்தி உள்ளவர்கள். அப்ப இது எதுனா, மணவாள இடத்துல அன்பா இருக்கிறதுனால அவங்க ஆயத்தமா இருந்து என்ன செய்யறாங்க, மணவாள எதிர்கொண்டு போற ரெடியா இருக்கிறாங்க, தேவனிடத்தில் அன்பு. ரெண்டாவது காரியம் வந்து தாளந்துகளை குறித்து சொல்லுவார். 14 வசனத்துல இருந்து 25 அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள் முதல் ஓமை, 15 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓமை தாளந்துகளை குறித்தோ. மூணாவது ஓமை என்ன சொல்றாரு, வெள்ளாடு செம்மறியாடுன்னு ஓமை கொண்டு வர்றாரு. நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து விசாரித்தீர்கள், இந்த சிறியரில் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இரக்கத்தை பத்தி பேசுறார். அப்போ முதல் ஓமையில சொல்லும் பொழுதும் பரலோகத்துக்கு நரகத்துக்கு சொல்றாரு, ரெண்டாவது ஓமையிலையும் பரலோக நரகத்தை பத்தி பேசுறாரு, மூணாவது ஓமத்தையும் சொல்லும் பொழுது அதுலயும் பரலோக நரகத்தை பத்தி பேசுறாரு. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இரக்கம் செய்கிற விஷயத்திலே தவறி போகிறவர்கள் கூட பரலோகத்தை இழந்து போகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாகுது. மனம் திரும்பாதவன் எப்படி பரலோகத்தை இழக்கிறானோ அதே போல இரக்கம் செய்யாதவனும் பரலோகத்தை இழக்கிறான். இதை பிரிக்க முடியாது. இன்னைக்கு சோசியல் செய்கிற சர்வீஸ் செய்கிறவங்க அப்பமா எண்ணி நான் தான் தேவ பிள்ளை, நான் தான் தேவ மனுஷன் அப்படின்றது தப்பு. சோசியல் சர்வீஸ் செய்கிறவன் நீ என்ன, நீ பிரசங்கம் உனக்கு மனுஷனத்தில் அன்பு இல்லையே, அதுவும் தப்பு. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். ரெண்டும் இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் மனுஷனிடத்திலே நாம் அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும். மனுஷனுடைய பிரச்சனைகள் கஷ்டத்துக்கு நம்ம உதவி செஞ்சுதான் ஆக வேண்டும். அதுதான் அந்த அங்க அன்பு வைக்கிறதுன் அடையாளமே இதுதான். அப்ப இதையும் அதை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. நான் சோசியல் சர்வீஸ் தான் நான் செய்வேன் அப்படின்னு பிரிக்க முடியாது. நான் கத்தரை மட்டும் தான் நேசிப்பேன், நான் அதை செய்ய மாட்டேன் பிரிக்க முடியாது. ரெண்டையுமே இணைந்து கொண்டு போவதுதான் முழுமையான கிறிஸ்தவம். அதனால தேவ பிள்ளைகள் இதை என்ன செய்யக்கூடாது, நம்ம பிரிக்க கூடாது. நம்ம கர்த்தரையும் நேசிச்சு கர்த்தரிடத்திலையும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும். அதே போல் நம்ம சுற்றிலும் இருக்கிற நபர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனித்து செய்ய வேண்டும். நீ யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எடுத்து படிக்க டைம்ல டைம் ஆகி போச்சு. யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தை வீட்டில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா சொல்வார், ஒருவன் வந்து வஸ்திரம் இல்லாமல் குடியில நடுக்கிட்டு இருக்கிறான், நீ போய் குளிர் காய்ந்து நிம்மதியாயிரம் சொல்லி என்ன பிரயோஜனம் பேப்பர். ஒருவன் பசியா இருக்கிறான், நீ போய் நிம்மதியாயிரம் சொல்லி என்ன பிரயோஜனம் பேப்பர். நியாய தீர்ப்பு நாளில இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:13 பார்க்கும் போது நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். அதனால அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் இரக்கம் செஞ்சான் அதையும் பார்க்கிறாரு. ஆமென். படிக்கலாம், அது மட்டும் படிச்சிடலாமா? யாக்கோபு 2:13 படிப்போம்.
ஏனென்றால்
இரக்கம் செய்யாதவனுக்கு
இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்.
நியாய தீர்ப்புக்கு முன்பதாக
இரக்கம் மேன்மை பாராட்டும்.
இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்ன, நரகத்துக்கு தூக்கி தரிச்சிருவேன்றாரு. அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. அங்க கத்தர் அதையும் பாக்குறாரு, நீ மனம் திரும்பிட்ட, பாவமணி படைச்சிட்ட, பரிசுத்தம் ஆயிட்டு சொல்றியே, உன்னை சுற்றிலும் இருக்கிற மனுஷன் மேல உனக்கு இரக்கம் இருந்துச்சா? ஐஸ்வர்யவான் லாஸ்டர் சம்பவத்தில் என்ன பாக்குறோம், ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்துச்சு, அவன் மனம் திரும்பல இருந்து ஒரு பக்கம், அடுத்த பக்கத்துல பார்த்தா இரக்கமும் அவன் செய்யல, பிச்சைக்காரன் இருக்கிற அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல, குப்பத்தொட்டியில தூக்கி வீசினான், ஆனா அவனுக்கு ஒரு சாப்பாட்டு அவன் என்ன செய்யல, கொடுக்கல. சகையும் மனம் திரும்ப என்ன சொல்றான், என் ஆஸ்தியிலே பாதியில என்ன செய்யற, ஏழைகளுக்கு தர்மம் செய்யறேன்றான். பாதி ஏழைகளுக்கு நான் கொடுக்கறேன், மனம் திரும்புதலுடைய அடையாளம் பாருங்க, உடனே ஏழைகளுக்கு நான் செய்யறேங்கிறான். இதுதான் ரட்சிப்பு. சகை எடுத்தோம்னு சொன்னான், ரட்சிக்கப்பட்ட உடனே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன், மீதியை நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கணும்னு அதை 4 மடங்கு திரும்பி கொடுக்கறேன்னா. அப்ப இதான் ரட்சிப்பு. அப்ப நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், மனுஷரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நம்ம பிரிக்கவே முடியாது. அதனாலதான் பிரிக்க முடியாதவைகள் 4, அதை நம்ம பார்த்தோம். இவைகளை நம்ம வாழ்க்கையில் அப்படியே கடைபிடிக்கணும், பிரிச்சு பிரிச்சு இல்லாம சேர்த்து கடைபிடிங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஜெபிக்கலாம். ஜீசஸ், பிரிக்க முடியாதவைகள். தேவ பிள்ளைகள் சத்தியத்தை நல்லா அறிஞ்சுக்கணும், சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது திருமணத்தில் மட்டுமல்ல, உபதேச விஷயத்திலையும் கூட சொல்லுகிறேன், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. தேவன் சிலதை இணைச்சு வச்சிருக்கார், அதை நம்ம பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை வெறும் சத்தியத்தை மட்டும் பேசுறவரா பிரிக்க முடியாது, வெறும் கிருபையை மட்டும் காண்பிக்கிறவரா பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியமும் இணைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, அதை பிரிக்க முடியாது. இரண்டாவது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். வெறும் மனம் திரும்புதலை பிரிக்க முடியாது. வெறும் மனம் திரும்புதலை மட்டும் பேசணும்னா அர்த்தமே இல்லை, யாரும் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் சேர்த்து நம்ம சொல்லி, அதை பிரிக்காமல் சேர்த்து நம்ம உபதேசிக்கும் பொழுதுதான் ஒரு ஆத்மா பரலோகத்திற்கு ஆயத்தமாகிறது. மூணாவது, கிருபையும் விசுவாசமும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையையும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. கிருபையினாலே எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் கிருபையோடு விசுவாசம் இணையும் பொழுதுதான் முழுமையான ஆசீர்வாதத்தை, அதாவது ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். கிருபையும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. அது சேர்ந்தே இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய முழுமையான நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். கிருபையினால ஏதோ ஒரு சில நன்மை கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. கிருபையினால, கிருபையினாலே பிள்ளை கிடைக்கும், கிருபையினாலே ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனா அந்த கிருபையினாலே ரட்சிப்பு கிடைக்காது. விசுவாசமும் சேர்ந்தாதாங்க ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கிருபையினால நடந்துராது. கர்த்தரிடத்துல இங்க தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களை வாழணும், அது அவசியம். அடுத்தபடியாய், மனுஷனிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை மட்டும் பிரிக்க முடியாது, மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறதும் சேர்ந்தே செயல்படணும். அதுதான் கிறிஸ்தவம். ஒன்ன மட்டும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், மனுஷனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் மனுஷனுக்கு உதவி செய்கிறேன், நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு சேர்ந்து இருக்கணும். பிரிக்க முடியாதவைகள் இவைகளைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரிக்க முடியாதவைகள், இதை சேர்த்தே செயல்படுத்துங்க, இதை சேர்த்தே பிரசங்கம் பண்ணுங்க, இதை சேர்த்தே உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஸ்தோத்திரமாண்டவரே, கிறிஸ்தவத்தில் பிரிக்க முடியாதவைகளை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் எங்களை ஆண்டவரே நீதியின் பாதையில தொடர்ந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்க. இந்த சத்தியம் எங்களை விடுதலையோடு நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமே ஆமே.